ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த ரமலான் மாதத்திலே தொடர் பாட வகுப்பாக மறுமை நாளின் நிகழ்வுகள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். சென்ற பாடத்திலே ஃபித்னாக்கள் சம்பந்தமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதிலே மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால், இருண்ட இரவுகளை போன்று தொடர்ச்சியாக பல ஃபித்னாக்கள் வரும். அதிலே ஒரு மனிதர் காலையிலே முஸ்லிமாக இருப்பார், மாலையிலே அவர் காஃபிராக மாறிவிடுவார். மாலையிலே ஒருவர் முஸ்லிமாக இருப்பார், காலையிலே காஃபிராகி விடுவார். தங்களுடைய அற்ப தேவைகளுக்காக, உலக விஷயங்களுக்காக மார்க்கத்தை விட்டுவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஃபித்னாக்கள் கூடுதலாக தோன்றக்கூடிய அந்த காலத்தில், நிற்பவரை விட உட்கார்ந்திருப்பவர் சிறந்தவர், ஓடுபவரை விட நடப்பவர் சிறந்தவர், உங்களுடைய வாள்களை கற்களால் அடித்து அதனை மழுங்கடித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்த்தோம். அதே போல இந்த ஃபித்னாவின் அதிகரிப்பு காரணமாக ஒரு மனிதர் மன்னரையிலே போய் இருந்து கொண்டு, இந்த மன்னரைக்கு உரியவராக நான் இருக்கக்கூடாதா என்று அவர் அங்கலாய்க்கக்கூடிய ஒரு காலமும் வரும் என்றார். அதே போல இந்த ஃபித்னா அதிகரிப்பின் காரணமாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஆட்டை எடுத்துக்கொண்டு ஒரு மலையடிவாரம் அல்லது நீர்கள் இருக்கக்கூடிய ஓடை பகுதிகளுக்கு எடுத்து சென்று ஃபித்னாவிலிருந்து விரண்டோடியவராக தன்னுடைய தீனை காப்பதற்காக அந்த ஆட்டை எடுத்து சென்று விடுவார் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் காலங்கள் செல்ல செல்ல அந்த ஃபித்னாக்களுடைய தீவிரம், அதனுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக காணப்படும் என்பது தொடர்பாக பல ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்த ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், 30 தஜ்ஜால்கள். இந்த தஜ்ஜால்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொருவரும், நான் ஒரு நபி, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் வாதிடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 3609 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், பொய்யர்கள், பொய் தஜ்ஜால்கள் உருவாகும் வரை, கரீபன் மின் சலாசீன், அவர்கள் ஏறத்தாழ ஒரு 30 பேர் அளவிலே இருப்பார்கள், குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ், அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து இருந்து கொண்டு நானும் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று அவர்கள் வாதிடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 4252 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, وَإِنَّهُ سَيَكُونُ مِنْ أُمَّتِي كَذَّابُونَ ثَلَاثُونَ, என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். குல்லுஹும், அவர்கள் ஒவ்வொருவரும், يَزْعُمُ أَنَّهُ نَبِيٌّ, தான் ஒரு நபி என்று அவர்கள் வாதிடுவார்கள். ஆனால் وَأَنَا خَاتَمُ النَّبِيِّينَ, அப்படி யாராவது வந்து சொன்னால் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். ஏனென்றால் நான் தான் நபிமார்களிலேயே கடைசியாக வந்த ஒரு நபி. லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபி வருவது என்பது சாத்தியமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த 30 பொய்யர்களும் கலிமா சொன்ன அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து வருவார்கள் என்றுதான் சொன்னார்கள். யூத கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்னுடைய உம்மத் என்று அவர்கள் சொல்ல மாட்டார், அவர்கள் வேறு உம்மத். ஆனால் என்னுடைய உம்மத் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதன் பிரகாரம் இந்த கலிமா சொல்லவர்கள் அதே போன்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகத்திலே இருந்துதான் இந்த 30 பொய்யர்களும் வருவார்கள் என்ற ஒரு விஷயத்தை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அகமது என்ற கிரந்தத்திலே 23358 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அந்த 30 பேர்களில் மின்ஹும் அர்பஉ நிஸ்வா, அவர்களிலே 4 பெண்களும் அடங்குவார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் 26 ஆண்கள், 4 பெண்கள். சஹீஹ் இப்னு ஹிப்பானில் 6650 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்ன பைன யதை ஸஆ கஸாபீன், மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் பல பொய்யர்கள் தோன்றுவார்கள். மின்ஹும், அவர்களிலே ஒருவன் தான், சாஹிபுல் யமாமா, யமாமா பகுதியைச் சேர்ந்த ஒருவன். ஒமின்ஹும், அவர்களில் உள்ள இன்னொரு பொய்யன்தான், சாஹிபு சன்னா, சன்னா பகுதியைச் சார்ந்தவன், அல் அன்சி என்று அவனுக்கு பெயர் சொல்லப்படும். ஒமின்ஹும், அவர்களிலே இன்னொருவர், சாஹிபு ஹிம்யர், ஹிமியர் என்ற பகுதியைச் சார்ந்தவர். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை எதிர்வு கூறியிருந்தார்கள். மீதி அனைவர்களுடைய பெயர்களை அவர்கள் சொல்லவில்லை, இந்த 3 பெயர்களை குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த முசைலமாவை பொறுத்தவரை, அதாவது யமாமா பகுதியைச் சார்ந்தவன் தான் முசைலமா என்று சொல்லப்படக்கூடியவன். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே உருவாகிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய காலத்திலேயே அவனுக்கு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இவன் என்ன செய்தான் என்றால், அவனுக்குரிய ஒரு சில நபர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு முறை வந்தான். சஹீஹுல் புகாரியிலே 3620 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப அவன் வந்து அல்லாஹின் தூதரிடத்திலே சொன்னான், அதாவது உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் ஒரு ஒப்பந்தம், உங்களுக்கு பிறகு இந்த நுபுவத் எனக்கு வர வேண்டும், இந்த பொறுப்பை எங்களுடைய யமாமா பகுதிகளுக்கு நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி என்றால் நானும் என்னோடு இருக்கக்கூடிய இந்த படையும் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விடும் என்ற ஒரு விஷயத்தை அவன் கதைத்தான். ஆனால் அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒரு குச்சி இருந்தது, ஈத்த மரத்திலான ஒரு குச்சி. அந்த குச்சியை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு இந்த குச்சி கூட கிடையாது, நபித்துவத்தில் ஒரு பகுதி கூட உனக்கு தர முடியாது. நீ ஒன்று ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் உன்னுடைய காலை அல்லாஹு தஆலா தரித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவனை அனுப்பியதாக 3620 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதே போல 3621 செய்தியிலே புகாரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார். அவர்களுடைய கையிலே 2 தங்க காப்புகள் இருந்தன. இப்போ இந்த தங்க காப்புகளை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு அதனை அனுமதிப்பதில்லை. அப்ப எப்படி அவர்களுடைய கையில 2 தங்க காப்புகள் வந்தன என்று அவர்களுக்கு ஒரு பதற்றம். உடனே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி மூலமாக அறிவித்தான், அந்த 2 காப்புகளை ஊதுங்கள் என்று. ஊதியவுடன் அந்த 2 தங்க காப்புகளும் பறந்து விட்டன கையிலிருந்து. அப்ப அந்த கனவினுடைய விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தங்க காப்பு 2 யாரென்றால், ஒன்னு முசைலமா, நான் ஒரு நபி என்று வாதிக்கக்கூடிய அந்த ஒரு பொய்யனும், அதே போன்று அன்சி என்று சொல்லப்படக்கூடிய அவனும் தான் நபி என்று வாதிக்கக்கூடிய ஒருவன். அந்த 2 பேரும் தான், அவர்கள் தான் அந்த தங்க காப்பு. அவர்கள் நான் ஊதிவிட்டால் பறந்துவிடக்கூடிய அளவு அந்த நிலைமை, அவர்களுடைய நிலைமை இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த முசைலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் தீவிரமடைந்தான். தீவிரமடைந்து அவனுக்கென்று பல ஆட்களை யமாமா பகுதியிலே சேர்த்து பெருவாதியான மக்கள் அவனுடைய அந்த கூற்றை நம்பி அவனும் ஒரு நபி என்று அவனுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்து விட்டார். இந்த கட்டத்திலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முசைலாமாவுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்து கடுமையான போராட்டம், சுமார் 70 மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே நிறைய குரானை மனனம் செய்த தோழர்களும் இருந்தார்கள். இதிலே ஒரே ஒரு விசேஷம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஹுத் யுத்தத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வஹ்ஷி என்ற ஒரு அடிமை கொலை செய்திருந்தார். இவன் யார் என்று சொன்னால், விசேஷமாக ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அபு சுஃபியானுடைய மனைவியால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு அடிமை. இவன் உஹதி யுத்தத்திலே வந்து இருந்து கொண்டு விசேஷமாக ஹம்சாவை கவனித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும், அதன் மூலமாக தான் விடுதலை அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவன் முயற்சி செய்து ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை உஹதி யுத்தத்திலே கொலை செய்தான். பிறகு மக்கா பிடிக்கப்பட்டதன் பின்னர் அபு சுஃபியான், அவனுடைய மனைவி, அதே போன்று வஹ்ஷி போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார். பிறகு அவர் இஸ்லாத்திலே தான் இருந்தார். இந்த வஹ்ஷி தான் முசைலமா என்ற இந்த பொய்யனை கொலை செய்தது. எப்படி ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை குறிவைத்து அவர் கொலை செய்தார், கையால் எரிந்துதான் அவர் ஈட்டியால் கொலை செய்யக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்தது. அதே போன்றுதான் முசைலமாவுக்கும் அவர் தன்னுடைய ஈட்டியால் கையால் எரிந்தார், ஒளிந்திருந்து கொண்டு அது அவனுடைய நெஞ்சு பகுதியினுள்ளாக ஊடுருவி முதுகால் வெளியே வந்தது என்று அறிவிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வஹ்ஷி ரலியல்லாஹு பிறகு அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மிகவும் சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதரை கொலை செய்தேன், இஸ்லாத்திற்குள் வந்ததன் பிறகு மிகவும் மோசமான ஒரு கெட்ட நபரை கொலை செய்தேன் என்று அவர் சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதற்கு பிறகு துலைஹா என்ற ஒரு பெண்மணி வந்து நான் ஒரு நபி என்று அவள் வாதிட்டாள். பிறகு அவள் தௌபா செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே மீண்டும் இஸ்லாத்தை அவள் தழுவிக்கொண்டாள். இப்படி பல பொய்யர்கள் வருவார்கள், கிட்டத்தட்ட 30 பேர். அவர்கள் அனைவரும் நாங்கள் நபி, நான் ஒரு நபி என்றவர்கள் வாதிடுவார்கள். அதனுடைய ஒரு வரிசையில்தான் அஹமதியாக்கள், காதியானிகளுடைய சார்ந்த ஒருவர் மிர்சா குலாம் அகமது என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் பாகிஸ்தானின் பஞ்சாபை சார்ந்தவர். இவரும் வந்து நான் ஒரு நபி என்று அவர் வாதிட்டார். அப்ப அவர் காதியான் என்ற ஊரை சார்ந்திருப்பதன் காரணமாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் காதியானிகள் என்று பெயர் சொல்லப்பட்டது. இப்போ இவருடைய கொள்கையும், நான் ஒரு நபி, எனக்கு வகி வருகிறது என்பதுதான் அவருடைய கொள்கை. இன்றும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பல மக்கள் இருக்கிறார்கள், பாரிய அளவிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். லண்டனிலே அவர்களுக்கு விசேஷமான ஒரு டிவி நிகழ்ச்சி கூட இயங்குகிறது. அவர்களுடைய ஜும்மாக்கள் கூட லண்டன் டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு, இப்படி 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்பது. அதே போல இந்த உம்மத் மிகவும் கடுமையாக சிரமங்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும், பல இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூட்டமைப்பு, அது 12 கலீஃபாக்களுக்கு பிறகு அது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளைக்கு முன்னால் இது நிகழும் என்று எதிர்கூறியிருந்தார்கள். இது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுருக்கமாக அந்த அடையாளத்தை காட்டுவதற்காக உங்களுக்கு ஒரு ஹதீஸ்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சஹீஹுல் புகாரியிலே 4678 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் இறங்கியது போது, அதாவது என்ன வசனம் என்றால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், அல்லாஹு தஆலா இருக்கிறானே அவன் உங்களுக்கு மேலால் வானத்திலிருந்து ஒரு தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு ஆற்றலுடையவன் என்று இறங்கியவுடன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அஊது பிவஜ்ஹி, யா அல்லாஹ், உன்னுடைய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன், என்னுடைய உம்மத்தை வானத்திலிருந்து ஒரு தண்டனையை இறக்கி எல்லாவற்றையும் எல்லோரையும் நீ அழித்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். பிறகு அல்லாஹு தஆலா இறக்கினான், அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அதே போன்று அல்லாஹ் இருக்கிறானே பூமியிலிருந்து ஒரு தண்டனையை உருவாக்கி, பூமிக்குள்ளால் இருந்து ஒரு தண்டனையை உருவாக்கி அதன் மூலமாக உங்களை அழித்து விடுவதற்கும் அவன் ஆற்றலுடையவன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சொன்னார்கள், அவுது பிவஜ்ஹி, யா அல்லாஹ், உன்னுடைய முகத்தை கொண்டு கேட்கிறேன், பூமியிலிருந்து ஏதாவது தண்டனை உருவாகி என்னுடைய உம்மத் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இறக்கினான், அவ் யல்பிஸகும் ஷியன் ويذيق بعضكم بأس بعض, அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு தண்டனை இறக்குவதற்கும் ஆற்றலுடைய, அது என்ன தண்டனை, உங்களை பல கூறுகளாக பிரித்து பல பிரிவுகளாக உங்களை ஆக்கி உங்களில் ஒருவர் இன்னொருவரை தண்டிப்பதற்கும் இன்னொருவருடைய வேதனையை அனுபவிக்க செய்வதற்கும் அதன் மூலமாக உங்களை பலவீனப்படுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா ஆற்றலுடையவன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடவில்லை. இந்த வசனம் இறங்கியவுடன் ஹாதா அஹ்வன் ஹாதா ஐசர், இது ரொம்ப இலகுவானது ரொம்ப இலேசானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஸஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த உம்மத்தை பொறுத்தவரையில் அதற்கு வானத்திலிருந்து ஒரு தண்டனை இறங்கார், இறங்கி எல்லா உம்மத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து அனைத்தும் ஒட்டு மொத்தமாக அழியாது. அது மாதிரி பூமியிலிருந்து ஒரு தண்டனை கிளம்பி வந்து அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து அழிந்து போவதோ பலவீனமாவதோ இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கும், அவர்கள் பல கூறுகளாக பிரிவார்கள், ஆளுக்கு ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள், ஒவ்வொருவரும் பிரிந்து கொண்டு அடுத்த பிரிவை தாக்குவார்கள், அவர்களை தாக்கி ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்துவார்கள், ஒருவரை ஒருவர் தண்டிப்பார்கள், அதே போன்று ஒரு கூட்டத்தாரை இன்னொரு கூட்டத்தார் சிறை பிரிப்பார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும், இதனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது என்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பாதுகாப்பு தேடவில்லை. இன்னொரு அறிவிப்பிலே அப்படி பாதுகாப்பு தேடினார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் தான் அதற்கு உத்தரவாதம். அது உறுதியாகவும் பலமானதாகவும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படக்கூடியதாக ஒருமித்து செயல்படக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகு அதற்கு அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லை. வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அப்பாசியர்களுடைய ஆட்சி, அதே போன்று உமையாக்களுடைய ஆட்சி என்று இரண்டு ஆட்சிகளாக பிரிந்தது. ஒரு கட்டத்திலே இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் சென்றது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றுதான் ஸ்பெயின். இன்று முழுக்க முழுக்க 100% கிறிஸ்தவ ஒரு நாடாக ஸ்பெயின் விளங்குகிறது. ஆனால் இந்த தலைமைத்துவங்கள் ஒன்றாக இருந்த காலத்தில் ஸ்பெயின் கூட முழுவதும் இஸ்லாமிய ஆட்சிக்குள் வந்தது. ஸ்பெயின் அகப்பட்டதன் பிறகுதான், வரலாற்று நிலை சொல்கிறார்கள், இதை இதில் எந்த அளவு உண்மை பொய் என்பது எங்களுக்கு தெரியாது. ஸ்பெயின் அகப்பட்டதற்கு பிறகுதான் ஸ்பெயினை கைப்பற்றியவர்கள் ஒரு தனி ஒரு பகுதியாக அவர்கள் ஒதுங்கினார்கள். அவ்வளவு காலமாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் பல நாடுகளாக கவர்னர்களாக செயல்பட்டவர்கள் பிறகு அப்பாசியர்களுக்கு என்ற ஒரு பகுதியும் அதே போன்று உமையாக்களுக்கு என்ற ஒரு பகுதியும் பிரிந்து அவர்கள் சிதறுண்டார். ஒரு கட்டத்திலே இந்த அப்பாசியர்களுக்கும் உமையாக்களுக்கும் இடையிலே சண்டை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் உருவானது. அதற்குள் பல பிரிவுகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 700 வருடங்கள் தங்களுடைய கையிலே ஸ்பெயினை வைத்திருந்து விட்டு தங்களுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள், ஃபித்னாக்கள், சிக்கல்களின் காரணமாக அவர்கள் ஸ்பெயினையே இழந்தார்கள். ஸ்பெயினை இழந்தது மட்டுமல்ல, ஸ்பெயினில் இருந்த சகல இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடியவர் அனைவரும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு 100% ஸ்பெயின் என்பது ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறியது. இப்படியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏன் உருவாகியது என்றால், உம்மத்துகள் பிளவுபட்டதன் காரணம், கொள்கை குழப்பங்கள் காரணம், ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டதன் காரணம், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் அதாவது ஒன்று சேராமல் இருந்தது காரணம். இதன் காரணமாகத்தான் பல குழப்பங்கள், பல சிக்கல்கள் உருவாகி இன்று பல நாடுகள் இருக்கின்றன முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலே பல சண்டைகளும் சச்சரவுகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நன்மாராயும் கூறியிருந்தார், அதாவது முன்னறிவிப்பு சொல்லியிருந்தார். அதன் ஒரு வரிசைதான், என்னுடைய இந்த உம்மத் நான் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஒருமைப்பட வேண்டும் என்பதற்காக கட்டிக்காத்த இந்த உம்மத்திருக்கிற இது 73 பிரியும் என்று சொன்னார். 73 பிரிந்து அதிலே 72 நரகத்தை நோக்கி சென்று விடும். அதில் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரமே சுவர்க்கம் செல்லும். அது அல் ஜமாஅத், ஒரு கூட்டமைப்பாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி இந்த மறுமை நாளினுடைய இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய பாடங்களிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.